ஓம் சிவாய நமன். சைவம் தா டார்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி திருவிளையாடல் புராணம் சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது 19வது படலம் முதல் 22வது படலம் வரை. வழங்குபவர் சிவரமணன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமன். ஓம் சிவாய நமன்.
வருணனுக்கு ரொம்ப கோபம் வந்துடுச்சு. நாம சமுத்திரத்தை ஏவி முன்பு இந்த சமுத்திரத்தை உக்ரகுமாரன் வேல்விட்டு எப்படி வந்து வற்ற செய்தானோ அதை போலவே அவராவது திவ்ய சக்திகள் கொண்டவர், ஒரு சாதாரண மனுஷனாக இருக்கிற இவன் சுவாமி கிருபையை கொண்டு ஒரு டெக்னிக்காக இதை மாதிரி பண்ணிட்டானே என்று அவனுக்கு ரொம்ப அவமானமும் கோபமும் அதிகமாச்சு. அதனால் அவர் என்ன பண்ணார், தன்கிட்ட இருக்கிற சப்த மேகங்கள் 7 மேகங்களை கூப்பிட்டார். கூப்பிட்டு என்ன பண்ணார், நீங்கள் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற சப்த சமுத்திரங்களையும் உறிஞ்சிக்குங்க. 7 கடல் பார்த்தோம் இல்லையோ, அதை உறிஞ்சி நீங்களாம் கொழுத்து போய் ஒட்டுமொத்த ஜலமும் மதுரை மேலே மழையாக பெய்யுங்க. அப்படி விடாமல் மழை வர்ஷிக்கிறதுனால மதுரை முதக்கணும், அமிங்கி போயிடணும் ஜலத்தில், மதுரையை அவ்வாறு அழித்து விடுங்கள் அப்படின்னு சொல்லி வருணன் சொன்னார். பெரிய மழை பெய்யறது, மழை ஆலங்கட்டி மழையாக பெய்யறது, ஒவ்வொரு ஆலங்கட்டியும் பூஷணிக்காய் சைஸுக்கு விடுறது தான். அப்படின்னா அந்த மழை எப்படிப்பட்ட மழையாக இருக்கும். சரி, உலகம் அழிகிற காலம் வந்துவிட்டது, முதல்ல மதுரை தான் ஃபஸ்ட்டு பலி அப்படின்னு மதுரை வாழ் மக்கள் முடிவு பண்ணிட்டா. எல்லாரும் மாடிக்கு போகிறா, 2வது மாடிக்கு போனவா 3வது மாடிக்கு போகிறா, 3வது மாடிக்கு போனவா 4வது மாடிக்கு போகிறா, 4வது மாடிக்கு 5வது மாடிக்கு போகிறா. ஜலம் ஏறிண்டே இருக்குது மதுரையில், மழை விடாமல் பெஞ்சுண்டே இருக்குது. அப்போ பெஞ்சுண்டே இருக்கிற மழை எங்கேயும் சமுத்திரத்தை நோக்கி போய் வடிய மாட்டேங்கிறது. என்ன காரணம்னா, விடாமல் மழை பெஞ்சால் ஜலம் ஓடாமல் நிற்கும், அப்படியே தவிச்சு நிற்கும். அந்த நேரத்தில் திரும்பவும் அபிஷேகம் பண்ணி சுவாமிகிட்ட போய் கேட்டுக்கிறார், பரமேஸ்வரா உன்னை தவிர எங்களுக்கு கதி கிடையாது, இதுதான் காப்பாத்தன்னு சொன்னோன்னு சுவாமி சொன்னார், பயப்படாத அப்படின்னு சொல்லிட்டு பழைய அந்த மேகங்களையே கூப்பிட்டார். எந்த மேகங்கள், இந்த சமுத்திரமாக பொங்கி வந்தபோது அந்த ஒத்த சமுத்திரத்தை உறிஞ்சி குடிச்சனும் அந்த மேகங்கள் கூப்பிட்டார். நீங்கள் இன்னொரு காரியம் பண்ணணும், என்னென்னா மழை பெஞ்சுட்டு இருக்கு, நீங்கள் இந்த மதுரையை சுற்றி ஒரு பந்தலாக நின்றுடுங்கோ அப்படின்னு. அப்போ 4 மேகங்களும் கைகோத்து கொண்டன, கைகோத்து கொண்டு 4 பக்கத்துலேருந்து கூடாரம் போல ஒரு டென்ட்டு போல கவிந்து கொண்டு மதுரைக்கு குடை போல வெண்கொற்ற குடை போல 4 பக்கத்தில் இருந்து மதுரை மொத்தத்துக்கும் அந்த மேகங்கள் தங்களுடைய சரீரத்தை விஸ்தரித்து கொண்டு கைகோத்து கொண்டு இண்டி இடுக்கு இல்லாமல் காப்பாற்றின, குடை போல இருந்து காப்பாற்றின. அதனால இது நான் மாட கூடல் என்ற பெயரை இந்த மதுரையானது பெற்றது. 4 மாடங்களால் கூடல்னா டென்ட்டு ஆகிய 4 மாடங்கள், மாடம் போன்ற, மாடி என்பது கூரை, 4 கூரைகளால் வெய்யப்பட்ட ஒரு கூடாரம் போன்றது, 4 விதமான கூரைகளால் வெய்யப்பட்ட கூடாரம் டென்ட் போன்று அமைந்தது இது நான்மாட கூடல். அது எதனால் ஆஞ்சது ஆனது அப்படிங்கிற சம்பந்த பெருமாள் சொல்றார், அம்புதம் நாள்களால் நீடும் கூடல் ஆலவாய், 4 மேகங்களே கூரையாக இருந்து அந்த கூடாரமாக காப்பாற்றின. அப்ப அந்த சப்த மேகங்களும் கொட்டின அத்தனை மழையும் இந்த கூரை மீது விழுந்து தெரித்து சப்த சமுத்திரங்களுக்கே சென்று சேர்ந்தன. எந்த சப்த சமுத்திரங்களையும் தான் நீர் உறிஞ்சப்பட்டதோ, இந்த மேகம் இதை இங்கே வந்து கொட்டுறதோ, இந்த 4 மேகங்கள் மேலே பட்டு தெரித்து அது எது அந்தந்த ஊருக்கே போய் சேர்ந்தது, அவன் அவன் வீட்டுக்கே போய் சேர்ந்துருது, எதுவும் மதுரை மேலே விழலை. அப்போ வருணன் இந்த பரமேஸ்வருடைய அந்த கிருபையை நன்றாக உணர்ந்து, பகவானே நான் பண்ணினது தப்பு, என்னுடைய குற்றங்கள் எல்லாம் பொறுத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்லி அந்த சுவாமி காலில் வந்து விழுந்து, என்னுடைய வயிற்று நோயை நீங்கள் நீக்கிருளுங்கள் என்று சொல்லி பரமேஸ்வரனை பூஜை பண்ணி அந்த வயிற்று நோயை நீக்கிக் கொண்டான். அவன் இந்த மனம் திருந்தி பொற்றாமரை குளத்தில் குளித்த அளவிலேயே அவன் வயிற்று நோய் நீங்கியது, பெருமானை தரிசனம் பண்ணி நிறைய வரங்களையெல்லாம் பெற்றுக்கொண்டான் என்று இந்த சரித்திரமானது இருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த அபிஷேக பாண்டியனானவர் இந்த நாட்டை ஆண்டு கொண்டு சிறப்பே இந்த நாட்டை ஆண்டு கொண்டு வரும்பொழுது பகவான் என்ன பண்ணார், எல்லாம் வல்ல சித்தராகத்தானே மதுரையில் எல்லா மக்களும் பாமர ஜனங்களும் தன்னுடைய சித்தியினுடைய கிருப்பையினால அவாவா மனோபிஷ்டங்களெல்லாம் பெரும் வண்ணம் சில நாட்கள் இருந்து எல்லாரையும் சந்தோஷப்படுத்திட்டு இருந்த, எல்லா ஜனங்களும் சௌக்கியமாக இருக்கட்டும், நம்ம ஜனங்கள் மதுரை வாழ் மக்கள் இவ்வளோலாம் சௌக்கியமாக வச்சுக்கணும், எங்களுக்கு வயசாகிடுத்து இனிமேல் குழந்தை பிறக்காதே, இவ்வளோ வயசாகிடுத்து எங்களுக்கு தான் மருந்து இருந்தால் கொடுங்க அப்படின்னு கேட்டால், ஏன் உங்களுக்கு வயசாகணும், 60 வயசா 16 வயசா ஆக்கிடுறேன், குழந்தை பிறக்கும் அடுத்த வருஷமே அனுப்பிச்சு விடுவார். கிழவனை குமரனாக பண்ணுவர், கிழவியை குமரியாக பண்ணுவர், ஆணை பெண்ணாக பண்ணுவர், பெண்ணை ஆணாக பண்ணுவர், கிழக்க இருக்கிறத மேற்க கொண்டு வருவர், மேற்க இருக்கிறத வடக்க கொண்டு போவர். குழந்தைகள்லாம் சொல்லும், ஐயா இந்த மாம்பழம் சாப்பிடும் போல இருக்கு, உயரத்தில் இருக்கே, மாமரமே கிளைய அப்படியே தலை தாழ்த்தி கீழே கொண்டு வரும். இந்த அப்படியே வாயை வச்சு சாப்பிட, பறிச்சுக்க வேண்டாம், அப்படியே சாப்பிடு, நான் அப்படியே சாப்பிடுவேன்னு டிவியில் சொல்லிக்கலாம், அப்படியே சாப்பிடு என்று அப்படியே மாடெல்லாம் காம்பில் கை வைக்காமல் கறக்காமலே பொழிகிற மாதிரி பண்ணுவார். குழந்தைங்களாம் நீங்கள் அப்படியே சாப்பிடலாம், பால் சாப்பிட்டுங்க, அப்படியே சாப்பிட்டுக்கோ அப்படிம்பார். இப்படி சித்து விளையாட்டுகள் நிறையா விளையாடுற ஒரு சித்த புருஷனாக தானே மதுரையில் கொஞ்ச காலம் எல்லா மக்களுக்கும் வினோதமான விந்தைகளை செய்து சுகத்தை செய்கிறதுக்காக வந்தேன், துக்கத்தை செய்கிறதுக்காக வரல. அந்த எல்லாம் வல்ல சித்தராக அவர் ஏற்கனவே வந்திருக்கிறார், ஆனால் அது அந்த குலசேகர பண்ணனுக்கு அனுகிரகம் பண்ணுறதுக்காக வந்தார், அப்படி வந்தாரே தவிர இங்கு பாமர மக்கள் முதற்கூட தன்னை பார்த்து அந்த புண்ணியத்தினால அவர்கள் சிரேச அடையணும் அப்படிங்கிறதுக்காகவும் அப்படி வந்தார். வியாதிக்காரன் வியாதியை தீர்த்துக்கணும், குழந்தை இல்லாதவா குழந்தை பிறணும், தன்னை பார்க்கறதுனாலையும் கேட்கறதுனாலையும் எங்களுக்கு குழந்தை வேணும் சுவாமின்னு கேட்டுருவா. பெரியவாளை பார்த்தாலோ சித்த புருஷாவை பார்த்தாலோ எல்லாரும் கேட்கறதுக்கு இயற்கதானே, கேட்டோன்னா ததாஸ்தும்பர், அதனால் அவளுக்கு அதெல்லாம் கிடைச்சிடும். அப்படி வந்தார் அவர். அவருடைய ரூபம் எப்படி இருக்கு, வட்ட வாரசடை குஞ்சியும். அவர் பரமேஸ்வரன் அல்லையா, நீண்ட ஜட்டாமுடி கொண்டவர், முடி அந்த கிரீட்டம் போல இருக்கிற ஜட்டைய கொந்தளமாக வட்டமாக நம்ம தர்மபுர ஆதீன சுவாமியெல்லாம் இருக்கார் இல்லையோ, அதை மாதிரி வட்டமாக பண்ணி குடுமையாக பண்ணிட்டார். வட்டமான சடைக்குஞ்சி பூனநூல் மார்பும், மார்பில் இடது தொழிலேருந்து வலது பக்கமாக போகிறது, உபவீதமான அந்த யத்யோபவீதம் பூநூல். இட்ட நீரணி திலகமும், திரிபுண்டமாக விபூதிட்டுருக்கார், விபூதிக்கு நடுப்புற ஒரு திலகம் இட்டுருக்கார், சிந்துரம் இட்டுருக்கார். இணை குழை தூங்க விட்ட வெள்ளை முத்திரையும், காதிலேந்து ரெண்டு குண்டலங்கள் தொங்கிறது, அந்த குண்டலங்களோடு தோடும் சேர்ந்துருக்கு, அதே மாதிரி டூ இன் ஒன்னா வச்சுருக்கார். தோல் விரித்த பட்டிகையும், பட்டிகைனா பெல்ட்டு, தோல்னாலேயே பெல்ட்டு போட்டுருக்கார். அவர் வந்து பாம்புனால தான் பெல்ட்டு போட்டுப்பார், அதை மாற்றி தோல்னால போட்டுருக்கார். சுட்ட வெண்பொடி பொக்கணம் தூக்கிய தோளும், நன்னா சுடப்பட்ட திருநீர் விபூதி பை, அந்த பையை தோளில் கட்டி தொங்க போட்டுருக்கார். என்ன காரணம், விபூதி என்பது அந்த நாபிக்கு கீழே தரிக்கக்கூடாது, அதாவது விபூதி பைய விபூதி தரிக்கலாம் கணக்கால் வரையும், விபூதி பைய தரிக்கக்கூடாது, அதனால தோளில் தங்க தரிச்சுட்டுருக்கார். எல்லாருக்கும் கொடுக்குற விபூதி பைய தோளில் தரிச்சுட்டுருக்கார். துய்ய வெண்பொடி அழிந்து மெய் சிவந்திட சுவடு செய்யும் வெண்திரள் படிக நீண் மாலையும், உடம்பு முழுக்க விபூதிட்டுருக்கார். அந்த இவர் வெளுப்பா சிவப்பான்னு எல்லாருக்கும் சந்தேகம் வருது, இவர் சிகப்பு உடம்புல தான் விபூதிட்டுருக்காருங்கிற காமிக்கிற மாதிரி அவர் கழுத்தில் ஒரு ஸ்படிக மாலை அப்படி அலைஞ்சுட்டே இருக்கு. அந்த அலையிற இடத்துலலாம் விபூதி கலைஞ்சு அவருடைய பொன்னார் மேனி தெரிகிறது. சக்கச்சவேல்னு கிரண்ய ரூபமா சுவாமி இருக்கார். சிவந்த கையில் அங்கு கட்டங்கமும், சக்கச்சவேல்னு தாமரப்பூ மாதிரி இருக்கிற கையில் கட்டங்கம் அப்படிங்கிற ஒரு கருவியை தாங்கிட்டு இருக்கார். ஆயுதம்னு சொல்கிற ஆயுதம்னு வச்சுக்கலாம், ஒரு உபகரணம். அது என்ன கட்டங்கம்னா கட்டுவாங்கம், கட்டுவாங்கம்ங்கிறது கை வாளுக்கும் பெயர், கட்டிலுடைய காலுக்கு கட்டங்கம்னு பேர். அது என்னென்னா கட்டில் கால், அதனால அர்த்தச்சந்திர வடிவாக அதனுடைய மேற்பகுதி இருக்கும், கீழே நீளமாக இருக்கும். இதெல்லாம் சித்த புருஷால் வந்து யோகத்தில் அமரும் பொழுது கையை தாங்கிறதுக்காக வச்சுட்டுருப்பேன். வட்ட வடிவமான மேற்பகுதி, கீழே ஒரு கால் இருக்கும், இது கட்டங்கம்னு பேர். கட்வாங்கம்னா கத்தி, அது வேற. இந்த கட்டங்கத்தில் கையை வச்சுட்டுருப்பேன். வச்சுட்டா என்ன அர்த்தம்னா, எந்த பக்கமாக இந்த கட்வாங்கத்தில் கட்வாங்கம் இருக்கோ அந்த பக்கமாக தான் வந்து பிராணம் நடந்து இயங்கும், எதிர்ப்பக்கம் இயங்க. அப்படி தீர்க்க பிராணாயமம் பண்ணுவான், அதுக்காக கை ரசித்தது அந்த கட்டங்கம் வச்சுருக்கார். கண்டவர் மனஞ்சென்று உய்ய அன்புற வீக்கிய உதரபந்தனமும், அழகான இடை அவருக்கு, அதில் உதரபந்தனம் இடுப்பு ஆடையை கட்டக்கூடிய ஒரு வெள்ளி தங்கத்தினால் ஆகிய ஒரு உட்யானம் போன்ற ஒரு இது அணிஞ்சிருக்கார். சூத்திரம், கட்டி சூத்திரம், உதரபந்தனம் கட்டி சூத்திரம்னு பேர். அந்த நகையை அணிஞ்சுட்டுருக்கார். பாம்பு தோல் அதை உரித்த அந்த ஆடையினாலேயே கௌபீனம் அணிஞ்சுட்டுருக்கார். அதுக்கு மேலே புலித்தோல், அந்த புலித்தோல்னால வந்து இது பண்ணியிருக்கிறார், ஒரு ஆடை அணிந்திருக்கிறார். இடத்தோளில் இட்ட யோக பட்டிகையும் அப்படிங்கிறார், யோக வேஷ்டி போட்டுருக்கார். அந்த யோக வேஷ்டி எப்படி போட்டுருக்காருன்னா இடது தோளில் போய் சேர்ற மாதிரி போட்டுருக்கார். யோக வேஷ்டி, யோக பட்டிகையும். பொன் வரிகள் பறந்த கை பிரம்பும், பொன்னால் ஆகிய பொன், பொன் நூலினாலே ஆங்காங்கு சுற்றி அழகு செய்யப்பட்ட ஒரு பிரம்பு, அந்த பிரம்பை கையில் மந்திர கோலாக வச்சுருக்கார். மந்திர கோல், ஒரு பொருளை இங்கே வான்னு கூப்பிடணும்னா இப்படி இருப்பார், அது இங்கே வந்துடும். அது அவர் சங்கல்பத்தில் தான் வருது, இருந்தாலும் இந்த கோலால் இழுத்து வருவதைப் போல காட்டிக் கொள்வதற்காக கையில் ஒரு பிரம்பு வச்சுருக்கார். பாதங்களிலே வேதம் சலங்கையாக ஒலிக்கின்றன. அவருடைய திருவடிகளிலே உபநிஷதங்கள்லாம் பாதுகையாக போய் பற்றி இருக்கின்றன. சிறிய புன்முறுவல் அவருடைய அந்த நெற்றி தோல் இவையெல்லாம் வேர்த்து இருக்கின்றன. திருமுகத்தில் வேர்வையும் புன்முறுவலும் அரும்ப அவர் இருக்கிறார். ரொம்ப பிஸியாகவே தன்னை காமிச்சுப்பார். அப்படிப்பட்ட உருவத்தோடு சித்த புருஷராக எல்லாம் வல்ல சித்தராக மதுரையில் யாண்டும் யாவரும் தன்னை காணுமாறு திரிந்தார். எல்லா நேரத்திலும் எல்லா இடத்துலையும் தன்னை பார்க்குற மாதிரி திரிஞ்சார். திருப்புறங்குன்றத்துலேருந்து ஒருத்தர் காரில் வரார். இப்போ தான் திருப்புறங்குன்றத்தில் நான் சித்தராக பார்த்தேன் அப்படின்னு தன் ஃப்ரெண்ட்கிட்ட சொல்கிறார். எய்தா மாதிரி சித்தர் இருக்கார். நின்ன கார்லேயே உன் பின்னாடி இன்னொரு காரில் சித்தர் வந்துட்டாரா? இல்லையே, அவர் மரத்தடியில் யோகத்திலனா இருந்தார். அவர் எங்கேயும் வாகனம் ஏறுறதில்லையே. இப்போ தான் 5 நிமிஷம் முன்னாடி பார்த்தேன், எப்படி இங்கே இருக்கார் நினைக்கிறேன். இன்னொருத்தர் சொல்கிறார், நான் அவர் இப்போ தான் திருப்புத்தூரில் பார்த்தேன். இப்போ எல்லா இடத்திலும் எல்லாரும் தன்னை எப்பொழுதும் பார்க்குற மாதிரி இருந்தார். நான் அவரை பார்த்தேன் என்று இன்னொருவரோட சண்டை வந்துடும். நீ சொல்கிறது தப்பு, நீ என்னை ஏமாத்துற, நான் இப்போ தான் அவரை இங்கே பார்த்தேன் அங்கே பார்த்தேன் என்று சொல்கிற மாதிரி அப்படி வேண்டுவார். வேண்டுவதை சொல்லி கொண்டு செய்து கொண்டு எல்லாருக்கும் அவர்களுடைய வரத்தையெல்லாம் கொடுத்து கொண்டு சந்தோஷப்படுத்தி கொண்டு எல்லாம் வல்ல சித்தராக அவர் இருக்கின்ற காலத்தில் அவரை பற்றிய செய்திகளெல்லாம் தூதர்கள்லாம் போய் அபிஷேகம் பண்ணிட்டு சொன்னார்கள். பாண்டியனுக்கு வந்து அவரை பார்க்கணுன்னு ஆசை, அதனால் மந்திரிகளை அனுப்பிச்சு அவரை அழைச்சிட்டு வாங்கோ அப்படின்னா அவெல்லாம் போயிட்டு அவருடைய அந்த திவ்ய ரூபத்தில் பார்த்து லயிச்சுட்டு வரல. இன்னும் சில பேரை போய் அனுப்பிச்சு அவரை அழைச்சிட்டு வாங்கணுன்னா அவர் சொன்னார், உங்கள் ராஜாவுக்கு வேணால் என்னால் ஆக வேண்டியது இருக்கலாம், எனக்கு உங்கள் ராஜாவால் ஆக வேண்டியது ஒன்றும் இல்லை, ஆகவே ராஜா கூப்பிட்டலாம் நான் வரமாட்டேன் அப்படின்னு மறுத்துட்டார். பாராண்டு பகடேறி வருவார் சொல்லும் பணி கேட்க கடகோமோ பற்றற்றோமே என்று அப்புறம் பாடுறார். தன்னை ராஜா கூப்பிட்ட போது, ராஜா கூப்பிட்டு நான் வரமாட்டேன், எனக்கு அவனால் என்ன ஆக வேண்டியது, நாமார்க்கும் குடியல்லோம் நமனை அஞ்சோம் என்று அப்படி சொல்லிட்டார். உடனே ராஜா நினச்சானா உண்மைதானே, ஒரு ஞானி என்பவன் அவன் ஞான லோகத்துக்கு ராஜா, நம்ம சாதாரண பூமிக்கு தான் ராஜா, ஆகவே நாம தான் அவருடைய அருளை பெற வேண்டும், நாம் கூப்பிட்டு அவன் வர வேண்டிய தேவையில்லை என்று சாவதானமாக அதை ஏற்றுக்கொண்டான். ஏற்றுக்கொண்டுட்டு இருந்தாலும் அவனை அந்த யோக புருஷரை தரிசிக்க வேண்டும் என்று அவன் ஆசைப்பட்டான். ஆசைப்பட்டுட்டு ஒரு நாள் என்ன பண்ணுறார், சொக்கநாத பெருமானை தரிசிக்கிறதுக்காக ராஜா குதிரை மேலே ஏறி கோயிலுக்கு வரார். ராஜா தன்னை பார்க்கறதுக்கு ஆசைப்படுறார் அப்படிங்கிறது தெரிஞ்சின்ற காரணத்தினாலேயே சித்தர் என்ன பண்ணுறார், அவர் ஆசையை பூர்த்தி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ராஜா சுவாமி தரிசனம் பண்ண வரும்பொழுது கோயிலுக்குள்ளே அவனுக்கு காட்சி தரலாம் அப்படிங்கிறதுக்காக பெருமானுடைய அந்த விமானம் இருக்கின்றதே இந்திர விமானம், அந்த விமானத்தினுடைய வடமேற்கு திசையில் உட்கார்ந்துருக்கார். இப்போ இருக்கிற மாதிரி சுவாமியுடைய கருவறைக்கு வடமேற்க உட்கார்ந்துருக்கார். அப்படி உட்கார்ந்துருக்கும்போது ராஜா என்ன பண்ணுறார், அபிஷேக பாண்டியன் சுவாமி தரிசனம் பண்ணிவிட்டு அவரை அணுக்கமாக பிரதட்சிணம் பண்ணிட்டு வர்றார். பிரதட்சிண மார்க்கத்தில் இவர் நடுப்புற உட்கார்ந்துருக்கார். உட்கார்ந்துட்டோன்னே ராஜ சேவகாளாக இருக்கிற கஞ்சுக மக்கள், கஞ்சுகம்னா ஆடைன்னு அர்த்தம், ஒரு மனிதனுக்கு ஆடை எப்படி அவனுடைய உடம்பை ஒட்டி இருக்கோ அதுபோல் மெய்க்காவலர்கள்னு சொல்கிறவ ராஜா பக்கத்திலேயே இருப்பா ஆடை போல, அவர்களுக்கு கஞ்சுகிகள் என்று பெயர். அவர்கள் சொல்கிற, ஏன்பா வழிவிடு, ராஜா வராருல, என்ன நீ இப்படி நடுப்புற உட்காந்துருக்க, எழுந்து அண்ணண்டப்போ என்று சொல்கிறாங்க. எழு அண்ணண்டப்போ அப்படிங்கிறாங்க. ஆனால் இவர் அவர்கள் சொன்னதை காதலை கேட்டு எழுந்து அண்ட போல கல் மாதிரியாக உட்காந்துருக்கார். மன்னனை வர அவர் எழுந்து அண்ட போக சொல்லலை. என்ன, எப்போதுமே வந்து நிறைகுடம் தழும்பாது, குறைகுடம் தான் தழும்பும். சேவகர்கள்லாம் குறைகுடம், அதனால் தழும்பினார்கள். ராஜா நிறைகுடம், அவன் என்ன பண்ணார், சேவகர்கள் போலவே அவர் அண்ட போக சொல்லலை. உங்களை பார்த்தா ரொம்ப சுந்தர சுரூபமாக இருக்கேள், சுவாமியே மனுஷ ரூபத்தில் வந்த மாதிரி இருக்கேள், ரெண்டு கையோட இருக்கேள், நீங்கள் எந்த நாடு உங்கள் நாடு, உங்கள் ஊர் எந்த ஊர், உங்களுக்கு என்ன சித்திகள்லாம் வரும், உங்களுக்கு என்ன வித்தைகள்லாம் தெரியும், உங்களால் என்ன முடியும், உங்களுக்கு என்ன வேண்டும், உங்களுடைய பெயர் என்ன அப்படின்னு அவர் பணிவாக கேட்குறான். அப்போ சித்தர் சொல்கிறார், எல்லா நாடும் என் நாடு தான், நினச்சா இங்கே இருப்பேன், நினச்சா இன்னொரு நாட்டில் இருப்பேன், இருந்தாலும் இப்போ எங்கேருந்து வந்தேங்கிறத வேணால் உனக்கு சொல்கிறேன். நான் அனாவசிய கேள்விக்கெல்லாம் நான் பொதுவாக பதில் சொல்கிறதில்ல, இருந்தாலும் நீ அபிஷேகம் பண்ணிடாயிட்டேங்கிறதுக்காக உனக்கு சொல்கிறேன். இப்போ நான் எங்கேருந்து வந்தேன்னா காஷ்மீர தேசத்து காசியிலேருந்து வந்தேன். அதாவது காஷ்மீர தேசத்தில் ஒரு காசி இருக்குது, பஞ்ச காசின்னு வெவ்வேறு தேசங்கள்லேயும் காசிகள் இருக்கின்றன, அதில் காஷ்மீர தேசத்து காசியிலேருந்து நான் இங்கே வந்திருக்கேன். எனக்கு யார் தெரியுமா சொந்தக்காரா, சிவபக்தால் தான் எனக்கு சொந்தக்காரா, வேறு எனக்கு சொந்தக்காரர்களே கிடையாது. உறவாவார் உருதிர பல் கணத்தினோர்கள். பிச்சை எடுத்து சாப்பிட்றவா, இந்திரனே வந்து சொர்க்கத்துக்கு வான்னு கூப்பிட்டா கூட வேண்டான்னு மறுக்கிறவா, அப்படிப்பட்ட வைராக்கியம் கொண்ட சுத்த பக்தாள் அவர்கள் தான் எனக்கு மாமா மச்சான். நான் எனக்கு என்ன தெரியும்னு கேட்குறியா? எனக்கு எல்லாம் தெரியும். எனக்கு என்ன தெரியும்னு லிஸ்ட் பண்ண முடியாது. எனக்கு என்ன தெரியாதுன்னு கேட்குறியா? தெரியாது, ஒன்றும் கிடையாது, அவ்வளோதான் சொல்ல முடியும். நான் சித்தாடி திரிவோம், வேண்டுவாருக்கு வேண்டுவன ஈவோம், மனத்திருந்த கருத்திருந்து முடிப்போம், யாம் முற்றறிவு உடையோம் என்று பெருமான் சொன்னார். உடனே அந்த ராஜா சொன்னார், அப்படியா என்ன அப்படின்னா உங்களுடைய சித்தை நான் சோதிச்சு பார்க்க விரும்புகிறேன் என்று ராஜா நினைக்கும் பொழுது அவன் தரிசனம் பண்ணின நாள் சங்கராந்தி நாள், தை மாதம் முதல் தேதி. அப்போ அங்கே ஒரு உழவன் வரான், புதுசாக அந்த அறுத்த கரும்பு பயிர், அதை பகவானுக்கு நைவேத்தியம் பண்ணணும் அப்படிங்கிறதையும் அவன் எடுத்துகிட்டு வந்திருக்கான். சுக்கநாதருக்கு இது கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக கரும்பு எடுத்துகிட்டு வந்திருக்கான். உடனே ராஜா அந்த கரும்பை என்கிட்ட கொடு அப்படின்னு வாங்கிட்டு, இந்த பாருங்க, இந்த விமானத்தை தாங்கிறது 8 யானைகள், இந்த 8 யானை எல்லாம் கல்யாணம், இந்த யானையில் இந்த பக்கத்தில் இருக்க இந்த யானை இருக்கே, இந்த யானை இந்த கரும்பை சாப்பிட்ற மாதிரி யானைக்கு நீங்கள் ஊட்ட முடியுமா அப்படின்னு கேட்டார். இது என்ன பெரிய சிரமமான காரியமா, கொடு அப்படின்னு வாங்கிட்டார் சித்தர். யானையை பார்த்து அனுகிரகம் பண்ணார், திருநோக்கத்தினால அதுக்கு அதை உயிர் வரும்படியாக பண்ணினார். இந்த சாப்பிடுன்னு கொடுத்தார். கல்லானே கண்ணல் கறிக்கின்றது காண்டி, நல்லா கடித்து சாப்பிட்றது பாரு, அந்த கன்னிக்கா ஜூஸ் கரும்பு ஜூஸ் கீழே கொட்டுறது பாரு, அது கடிக்கிற சத்தத்தை கேளு உன் காதால என்று அந்த கல்லானைக்கு கடிக்க முடியாத கொடுத்தார். அந்த யானை என்ன பண்ணது, தன்னுடைய காதுகளை அசைத்தது, கண்களை உருட்டியது, நீண்ட கரத்தை சுழற்றியது, நன்றாக கடித்து சாப்பிட்டது, அசைந்து ஆடியது, வாளை அசைத்தது, பின்னாடி யாராவது வந்தால் வாளால் தட்டினது, எல்லாத்தையும் பண்ணிட்டு அது என்ன பண்ணுறது, ராஜா கிட்டக்கும் போயிடுத்தது. கிட்டக்கு போய் அவன் கழுத்தில் ஒஸ்தியான ஒரு முத்து மாலை போட்டுருக்கான், அந்த முத்து மாலை எடுத்து வாயில் போட்டுருச்சு, இந்த கரும்புக்கு தொட்டுக்கிறதுக்கு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த ராஜசேவர்களுக்கெல்லாம் கோபம் வந்துடுது. ஏன்னா அவர்கள்லாம் ராஜாவை காப்பாற்ற வேண்டிய கடமை இருக்கிறவா, செக்யூரிட்டி. அப்போ விஐபி பக்கத்தாப்பில் செக்யூரிட்டி கன்சர்ன் வந்துடுது இல்லையோ, உடனே அந்த யானையை அடிக்க போனாலாம். உடனே இவர் என்ன பண்ணார், நிறுத்தினார் யானையை அடிக்க போன அந்த காவலாளர்களை சித்தரன் தன்னுடைய கையினால் நிறுத்தினார். அப்படியே இருந்தோன்னார், அவன் அப்படியே இருந்துட்டான், எழுதின ஓவியம் போல இருந்துட்டான். உயிரோடு இருக்கிற அந்த கஞ்சுகிகள் காவலர்கள் உயிரற்றவர்களைப் போல எழுதிய ஓவியம் போல கண்ணை அசைக்க முடியாது, வாய் பேச முடியாது, கைகால்களை அசைக்க முடியாது இருந்து விட்டார்கள். ஆனால் கல்லா இருந்த யானை என்ன பண்ணுது, அட்டகாசம் பண்ணுது. உடனே ராஜா அவருடைய பெருமையை அறிந்து திருடியில் விழுந்து பணிந்து, நான் ஏதாவது குற்றம் புரிந்தால் மன்னிக்க வேண்டும், என்னைக்கு இங்கே அனுகிரகம் பண்ண வேண்டும் கேட்ட உடனே ராஜா உனக்கு என்னுடைய பூர்ணமான அனுகிரகம் உண்டு என்று சொல்லி அந்த வேலைக்காரர்களுக்கு உயிர் கொடுத்து விட்டு இந்த யானையை பார்த்து சொன்னார், மாலையை திருப்பி கொடுத்துருந்தார். யானை என்ன பண்ணது, அந்த யானையை திரும்ப தன் வாய்க்குள்ளேருந்து வயிற்றுக்குள்ளேருந்து கையை விட்டு எடுத்து ராஜாட்ட கொடுத்துருத்து, நீ வச்சுக்கோப்பா உன் முத்து மாலை உங்ககிட்டயே இருக்கட்டும் என்று அந்த மாலையை கொடுத்துருத்து. திரும்பவும் அந்த யானை பண்டு போல் தன் வடிவத்தை பெற்றது என்று பார்க்குறோம். மன்னன் வந்து, மன்னா உனக்கு என்ன வர வேண்டுமோ அதை என்னிடம் நீ கேட்டு பெற்றுக்கொள் என்று சித்தர் சொன்ன உடனே, எனக்கு சத்புத்திரனாக ஒருவன் பிறக்க வேண்டும் என்று அவன் கேட்டான். அவ்வாறு அவன் கேட்ட உடனே அபிஷேக பாண்டியனுக்கு விக்ரமன் அப்படிங்கிற புத்திரன் பிறக்கும்படியாக சித்த புருஷர் அருளினார். விக்ரமன் என்ற புத்திரனானவன் பிறந்தான். அந்த விக்ரமனுக்கு ராஜாங்கத்தில் முடிசூட்டி விட்டு அபிஷேக பாண்டியன் பெருமானுடைய திருவடியை அடைந்தான் என்று இந்த லீலையானது முடிகின்றது என்று பார்க்கின்றோம். அடுத்தது யானை எய்தது அப்படிங்கிற ஒரு திருவிளையாடல். விக்ரம பாண்டியன் சித்தருடைய அனுகிரகத்தினால பிறந்தவன், சித்தருடைய ஆசீர்வாதத்தினால அபிஷேக பாண்டியனுக்கு பிறந்தவன். அவர் என்ன பண்ணுறார், வேதாதி சாஸ்திரங்களை உணர்ந்து யாக யஜ்ஞாதிகள் பண்ணி தன்னுடைய நாட்டில் வேத நெறியும் சைவ நெறியும் தழைத்து ஓங்கும்படியாக தர்ம பரிபாலனம் பண்ணி மக்களெல்லாம் சௌக்கியமாக வச்சுண்டு கோயிலில் சுவாமிக்கு நிறையா நிபந்தனைகள் பண்ணி ஆறுகால பூஜைகளுக்கு நிறையா படிக்கட்டளைகளை உண்டாக்கி சுவாமிக்கு கைங்கரிய மன்றவாளுக்கெல்லாம் நிறையா சம்பளங்கள்லாம் கொடுத்து மானியங்கள்லாம் கொடுத்து சௌக்கியமாக ஆட்சி பண்ணிட்டு இருக்கும்பொழுது தான் யாருடைய அனுகிரகத்தால் பிறந்தோமோ அந்த எல்லாம் வல்ல சித்தருக்கு அவரை தன்னுடைய அப்பா எங்கு கண்டு அந்த வரத்தை பெற்றாரோ அதே இடத்துல இப்போ நம்ம பார்க்குற இடத்துல அவருக்கு கர்ப்பகிரகத்தினுடைய வடமேற்கு திசையில் புதுசாக ஒரு கோயில் பண்ணி சம்பரோக்ஷணம் பண்ணினான், சித்தருடைய கோயிலை அவன் கட்டினான். அப்படி இருக்கும்போது இவனுடைய பிரபாவத்தை பார்த்து இவனுக்கு ஒரு பகைவன் இருந்தான். அவன் யாருன்னா காஞ்சிபுரத்தை தலைநகராக கொண்டு சூரிய வம்சத்திலே தோன்றிய ஒரு சோழன் இவரிடத்துல பகை கொண்டிருந்தான். அவன் தன்னுடைய போராத காலத்தில் சமணர்களுடைய சூழ்ச்சிக்கு அகப்பட்டிருந்தான், அந்த மதத்தை தழுவியிருந்தான், சமண குருமார்களை தன்னுடைய குருமார்களாக ஏற்றிருந்தான். இந்த அபிஷேக பாண்டிய குமாரனாகின்ற விக்ரம பாண்டியனை நியாயமான முறையில் சண்டை போட்டு ஜெயிக்கவே முடியாது, அவனுடைய தபஸ் அப்படி இருக்கு, அவனை சுவாமி காப்பாற்றலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு அவன் எப்படியாவது மாயினால அவனை கொன்றுவிடணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கான். அதனால எண்பெரும் குன்றத்திலே இருக்கிற 8000 சமணர்களை அவன் வந்து ஓலை பொக்கி எல்லோரும் காஞ்சிபுரத்துக்கு வர வேண்டும் என்று அழைத்தான். எண்பெரும் குன்றம்னு இந்த தமிழ்நாட்டில் இருந்திருக்கின்றன, பாரத தேசம் முழுக்க இருந்திருக்கின்றன. குன்றத்திற்கு 1000 பேராக துறவிகளாக இருந்திருக்கிறார்கள் சமண குருமார்கள். அந்த குன்றங்கள் என்னென்னு கேட்டால் அஞ்சனம், கிரௌஞ்சம், கோவர்தனம், திரிக்கூட்டம், காஞ்சி குஞ்சரம் அதாவது காஞ்சிபுரத்தில் இருக்கிற ஹஸ்தகிரி அப்படிங்கிற ஒரு கிரி, சஹ்யம், ஹேமகூட்டம், விந்தியம் என்ற மலைகள், இது பாரத நாடு முழுக்க இருக்கின்றன. இதுதான் எண்பெரும் குன்றம். அந்த எண்பெரும் குன்றத்து 8000 ஓலை போக்கி காஞ்சிபுரத்துக்கு வருமாறு அவன் செய்தான். அவர்கள் எல்லாம் காரிருள் போல் திரண்டு வந்தார்கள். வந்து மன்னா என்ன உங்களுக்கு உதவி வேணும்னு கேட்டார்கள். அவன் சொன்னான், நீங்கள் ஒரு ஆபிசார யாகம் செய்து இந்த பாண்டியனுடைய உயிரை வாங்கிவிட்டீர்கள்னு சொன்னால் என்னுடைய நாட்டில் பாதையை உங்களுக்கு கொடுத்துட்றேன் அப்படின்னு சோழராஜா சொன்னான். உடனே அவர்கள் என்ன பண்ணார்கள், அந்த திரவியத்துக்கு ஆசைப்பட்டு பாலாற்றினுடைய கரையில் 8 கோணமாக ஒரு பெரிய குண்டம், யோஜனை அளவு தூரம் இருக்கிற ஒரு பெரிய குண்டம், வேள்வி குண்டம் அமைத்து அதில் ஒரு ஆபிசார யாகம் பண்ணுறார். ஆபிசார யாகம்னா அதில் நல்ல திரவியங்கள்லாம் சேராது, விஷ மரங்கள் அதனுடைய கட்டைகள் தான் அதில் சமைத்தா போடுற. அதில் நெய் என்னன்னு கேட்டால் வேப்பெண்ணெய் தான் அதுக்கு நெய். அப்புறம் அதில் ஆகுதியாக போகிறது என்னன்னு கேட்டால் பாம்பு போல விஷ ஜந்துக்கள் அதனுடைய மாம்சம்தான் அதில் ஆகுதி. அப்புறம் இந்தனங்கள் என்ன அப்படின்னு கேட்டால் மிளகை பிடிச்சி போட்டு ஊறின எண்ணெய் அது அதுக்கு இந்திரமாக போகிறது. இப்படி வந்து விஷ சமத்துக்கள்னால இந்த ஜந்துக்களுடைய ஊனையே ஆகுதியாக கொடுத்து வேப்பெண்ணையை ஊற்றி ஊற்றி அந்த யாகத்தை பண்ணி அந்த கொடிய கொடும் பழி வேள்வி செய்தார், கொல்லாத விரதம் பூண்டார். அந்த வேள்வி தீயிலிருந்து கருப்பு மலை போல ஒரு யானை, சிவந்த கண்களோடு கூட நீண்ட தந்தங்களோடு கூட ஒரு யானை தோன்றியது. அந்த யானை பார்த்தா பார்க்கடலை கலக்கிற மந்திர கிரி போல இருக்குது, மந்திர மலை போல இருக்குது. அந்த யானையை பார்த்து அந்த குருமார்கள் சொன்னார்கள், நீ போய் அந்த விக்ரம பாண்டியனை கொன்று விட்டு வா என்று காஞ்சிபுரத்திலிருந்து அந்த யானையை அனுப்பினார்கள். அந்த யானையானது வந்துக்கிட்டு இருக்கு வேகமாக, வர வழியிலெல்லாம் காற்றை அழித்து கொண்டு வருது. யானைக்கு தான் அந்த மதம் உண்டு, மற்ற விலங்குகள்லாம் போகிற வழியில் ஒரு மரம் இருந்தால் சுற்றி போயிடும் வழி இருக்குன்னு சொல்லி. யானை மட்டும் வழி இருந்தாலும் அடுத்த ஸ்டெப்பு வைக்காத மரத்தை முறிச்சுட்டு தான் வைக்கும், நான் போகிற வழியில் தான் போவேன், ராவணாக்காரம்னு சொல்கிறேன், ராவணன் அப்படி இருந்தான். அப்படி யானை எல்லாத்தையும் அழிச்சுட்டு வர்றது, கூடங்களை அழிச்சுட்டு வர்றது, திட்டிகளை அழிச்சுட்டு வர்றது, அப்படி வர்றது அது அது பசிக்கு காட்டை அழிக்கிறது, அதனுடைய தாகத்துக்கு குளங்களெல்லாம் வத்த செய்கிறது, அப்படி அசுர யானையாக அது வந்துட்டுருக்கு. இப்படி ஒரு யானை வந்துட்டுருக்கு. ஒற்றர்கள்லாம் ராஜாட்ட போய் சொல்கிறார், அந்த யானை எப்படி உண்டாச்சுன்னா காஞ்சிபுரத்தில் ஒரு ஹோமகுண்டத்தில் உண்டாச்சு, உன்னை கொல்வதற்கென்று அந்த சோழ மன்னன் இதை உண்டாக்கி அனுப்பிச்சிருக்கிறான், அந்த யானை உன்னை கொல்வதற்காக வந்துட்டுருக்கு என்று ஒற்றர் உணர்த்த விக்ரமன் மனசு கஷ்டப்பட்டான். எப்படி நாம் தப்பிக்கிறது அப்படின்னு பார்த்தான். உடனே பெருமானை போய் பணிந்தான், இப்போதகந்தனையும் தொலைத்து என்னை காத்தி, நீ முன்னாடி ஒரு யானையை உரித்தாய் பெருமானே, யானையை உரிப்பது என்பது உனக்கு ரொம்ப ஒரு சைல்ட்ஸ் பிளே, வாழைப்பழத்தை உரிக்கிற மாதிரி நீ யானையை உரிச்சிருக்க, அதனால் உனக்கு எளிய காரியம்தான் இது. இந்த போதகம் என்று சொன்னால் இந்த யானை கைப்போதகம், இந்த யானையும் நீ வந்து கொன்று என்னை காக்க கடவை என்று சொன்ன உடனே அசரீரியாகத்தானே சொக்கநாத பெருமான் அவருக்கு சொல்கிறார், உன் விண்ணப்பத்தை ஏற்றுக்கொண்டு அந்த யானையாம் வதம் செய்கின்றோம், நாம் ஒரு விற்சேவனாக வருகின்றோம், அதாவது வில்லிலே அம்பை பூட்டி எய்கின்ற ஒரு வேடனாகத்தானே ஒரு வீரனாக நாம் வருகின்றோம், வில்லேந்திய வேலனாக வீரனாக நாம் வருகின்றோம், நாம் தங்குவதற்கு ஒரு பரன் வேண்டும், அதனை என்ன பண்ணுற, இந்த மதுரையினுடைய கிழக்கு திசையில் இந்த யானை வரக்கூடிய வழியில் ஒரு அட்டாலை மண்டபம் செய்வாயாக. அட்டாலை மண்டபம் அப்படின்னா என்ன, காட்டில் வேடர்கள்லாம் ஒரு உயரமான இடத்துல மரத்தினுடைய உயர்ந்த கிளைகளுக்கு நடுப்புற மரக்குச்சிகளை கொண்டு ஒரு பரன் போல அமைத்துக் கொள்வார்கள், அதாவது கொடிய விலங்குகள் இரவில் அவர்கள் தூங்கும்போது ஏறி சிரமப்படுத்தாமல் தாங்கள் சேஃபாக வாழறதுக்கு, அப்புறம் வேட்டையாடும் போது கீழே இறங்கி போய் வேட்டையாடலாம், அங்கே இருந்த வண்ணமும் வேட்டையாடலாம். அதே மாதிரி இன்றைக்கும் நம்ம பார்க்குறோம் சென்ட்ரின்னு பல இடத்துல இருக்காங்களே, ஒரு செர்ச்சிட்டு அவர் மேலே இருப்பாங்க துப்பாக்கியோட உயரமான ஒரு கூண்டு மேலே, அது போல இருக்கிறதுக்கு தான் அட்டாலை மண்டபம்னு பேர். இன்றைக்கு இருக்கிறதுல அன்றைக்கும் உண்டு. அதை பெருமானுக்காக 16 தூண்கள் சுமக்கின்ற ஒரு பரன் ஒன்றை செய்தான் விக்ரம பாண்டியன். அந்த பரனுக்கு பெருமான் வந்து அடைந்தார். கண்ணங்கரேல்னு நிஷாத இடத்துல வர்றார் சுவாமி. கையில் வில்லும் அம்பும் தாங்கியிருக்கிறார், கருப்பாக இருக்கிறார். அந்த கருப்பை பார்த்தா மீனாட்சிக்கு சொக்கநாத பெருமான் மேலே ஆசை வந்து பாதி போராது முழுக்க வேணும்னு முழுக்க தானாகவே ஆயிட்டாளோ. நான் மீனாட்சியோட நிறம் என்ன? கருப்பு. சாமி சொல்லியிருக்கார் மீனாட்சிகிட்ட, கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலர். மீனாட்சி சொல்லிட்டா, எனக்கு நீ உங்களை தான் ரொம்ப பிடிக்கும், பாதி தின்னது பத்தாது, முழுக்க சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பெருமானை முழுவதும் மீனாட்சி விழுங்கியதை போல கனங்கரையில் வந்துட்டார் சுவாமி. கரிய நிறம் கொண்ட ஒரு வேடனாக வந்தார். அவர் என்ன பண்ணார், தனது உடல் வளைய அந்த யானை ஏற்ற மாதிரி வந்துட்டுருக்கு. அது கூப்பிடு தூரத்தில் வந்த உடனே அந்த யானையுடைய மத்தகத்தின் மீது ஒரே ஒரு அம்பு போட்டார். அதனுடைய தலையை கிழிக்க முடியாத ஒரு அம்பு போட்டார். அந்த அம்பு என்னன்னு கேட்டால் நரசிங்க அஸ்திரம். அந்த அஸ்திரம் அம்பு ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்னா, அம்பு என்பது மெட்டீரியல் பார்க்க தெரியும், அஸ்திரம் என்பது மந்திரம். அந்த மந்திரத்தை உச்சரித்து அந்த அம்பை போடணும். இதான் இப்போ நம்ம யாகம் பண்ணுற ஹோமம். அந்த யாகத்தோட ஹோமம் ஆகுது. ஹோமம் என்பது கிரியாம்சம், கண்ணால் பார்க்குற ஆகுதிக்கு ஹோமம்னு பேர். ஹோமம் பண்ணும்பொழுது இந்த திரவியம் அந்த தேவதைக்கு போகட்டும், இது எனக்கு வேண்டாம் அப்படி மனசினால் நினைக்கிறோமே, அந்த தியாகத்துக்கு தான் யாகம்னு பேர். இந்த பொருள் எனக்கு வேண்டாம், அதை அந்த சுவாமி எடுத்துக்கிட்டோம் அப்படிங்கிற தியாக புத்திக்கு யாகம்னு பேர். ஆனால் அது எப்போ பூர்த்தியாகும்? ஹோமம் அப்படிங்கிற கிரியையினால் பூர்த்தியாகும். அதுபோல் அஸ்திரங்கிறது மந்திரம், அது அம்பில் வேலை செய்யும். அப்போ நரசிங்க மந்திரத்தை சொல்லி சுவாமி என்ன பண்ணுறார், இந்த அம்பை போடுறார், பகழியை போடுறார். அப்படி போடும்போது என்ன பண்ணால், தன்னுடைய உடம்பை வளைச்சுண்டாரா எல்லார போல. இடதுகால் முன் செல்ல, வலதுகால் மண்டலிக்க, இடக்கை வில்லினை தாங்க, வலதுகை வந்து அந்த நான் அம்பு பூட்டிய நான் இருக்கொல்லியோ அந்த நானை வந்து பின்பக்கம் இழுக்கிறது. அது இழுத்தாதான் அம்புக்கு வந்து ப்ரொபல்ஷன் கிடைக்கும், ஸ்பீடு கிடைக்கும். வலது கையில் ரெண்டு விரல்னால அந்த நானை பிடித்து வலித்தாரான். இழுத்து அந்த கூப்பிடு தூரத்தில் அந்த யானை வந்தவுடனே அதனுடைய மத்தகத்தை குறிவைத்து நரசிங்க அஸ்திரத்தை எய்தார். இதவுடனே அந்த யானையினுடைய தலையை பிளந்து குருதி ஆறு பொங்கும்படி செய்தது. அது ஓ என்று அலறிக்கொண்டு மேகம் இடிப்பதைப் போல, ஊழிக் காலத்தில் மேகம் உலகத்தை அழிக்கின்ற வருகின்ற மேகம் எப்படி இடிக்குமோ அதே போன்ற ஒலியை உண்டாக்கி கொண்டு குருதி ஆற்றினை பெருக்கிக் கொண்டு அந்த குருதி வெள்ளத்திலேயே விழுந்து மடிந்தது என்று பார்க்கிறோம். இந்த யானையை பார்த்து அஷ்ட திக்கஜங்களும் பயந்தனவா, இந்த அஷ்ட திக்கஜங்களும் இப்போ பெருமூச்சு விட்டனவா, அப்பாடா இந்த யானை செத்ததுப்பா, இந்த யானையால் நமக்கு பயம் இல்லை, நமக்கு போட்டி இல்லை என்று சொல்லி அந்த உலகினை பிரபஞ்சத்தை தங்குகின்ற அஷ்ட திக்கஜங்களும் நிம்மதியை அடைந்தன என்று சொன்னார். மன்னன் மார்க்கண்டேயனை போல இருந்தான். இந்த யானை யமனை போல வந்தது. அமணர்கள் அந்த யமனுடைய தூதர்கள் போல இருந்தார்கள். சுவாமி காலசிம்ஹார மூர்த்தி போல வந்தார். வந்து அந்த காலனை வதம் பண்ணுற மாதிரி இந்த யானையை வதம் பண்ணி மார்க்கண்டேயனை காப்பாற்றினது போல இந்த விக்ரம பாண்டியனை காப்பாற்றினார் என்று புராண மன்னன் சொல்கிறது. அந்த விக்ரம பாண்டியன் சுவாமிக்கு நிறையா கைங்கரியங்கள்லாம் பண்ணிக்கொண்டு சௌக்கியமாக வாழ்ந்துட்டுருக்கிற காலத்தில் விக்ரம பாண்டியனுக்கு ராஜசேகரன் அப்படிங்கிற குழந்தை பிறக்கிறான். ராஜசேகர பாண்டியன் அப்படிங்கிற குழந்தை பிறக்கிறான். அந்த நிஷாதனாக தோன்றிய நிஷாதன்னா வேடுவன், சுவாமி வேடனாக பலமுறை தோன்றியிருக்கிறார். அது தேவார திருமுறைகள்லாம் சொல்கிறார். ஆதியில் சுவாமி நிஷாத ரூபமாக தோன்றியதை வேதமே சொல்கிறது. பிரம்மாவை வதம் பண்ணுறதுக்காக நிஷாதமாக தோன்றினார். அது எப்படி தோன்றினார், நிஷாதன்னா வேடன் அர்த்தம். எப்போ தோன்றினார்னா, பிரம்மா ஒரு காலத்தில் ஒரு அழகான ஸ்திரியை படைத்தார். எப்படி படைத்தார்னா, லோகத்தில் எந்தெந்த வஸ்து அந்தந்த டிபார்ட்மெண்ட்டில் ரொம்ப அழகாக இருக்குமோ அந்த அழகை விட ஒரு ஒரு திலம் அளவுக்காவது, ஒரு எழுக்காவது இந்த பெண் அழகாக இருக்கணும். மகாலட்சுமிக்கு கண் அழகுன்னு சொன்னால், இந்த திலோத்தமைக்கு அவளை விட கண்ணானது ஒரு திலமளவாவது அழகாக இருக்கணும் அப்படி. அதுக்காக திலோத்தமைன்னு பேர். திலமளவாவது எல்லா விஷயத்திலும் உத்தமையாக இருப்பாள் அப்படின்னு அப்படி படைத்து விட்டு அவருடைய அழகில் இவரே மயங்கினார். அந்த பெண்ணுக்கு இவருடைய அந்த கெட்ட எண்ணம் புரிஞ்சது. பெண்களுக்கெல்லாம் அருகில் இருக்கிற ஆடவருக்கு ஒரு மனசில் விகாரம் ஏற்பட்டால் உடனே அவர்கள் அறிந்து கொள்வார்கள். அந்த ஒரு நல்ல புத்தியை சுவாமி கொடுத்துருக்கிறார் பிறவிலேயே. அதனால் அவள் என்ன பண்ணா, இவருக்கு அஞ்சு ஓடினாள், இவருக்கு பின்னாடி போனாள். இவர் என்ன பண்ணார், தன் பெருமைக்கு பங்கம் வராமல் அவளை பார்க்க வேண்டும் என்பதற்காக அவள் செல்கின்ற திசையிலெல்லாம் தனக்குத்தானே ஒரு முகத்தை படைத்து கொண்டார். அப்படி தான் அவர் சதுர்முகங்கள் வந்தன இந்த அவசரத்தில். அதாவது இந்த புராண கதைகள்லாம் எப்படி தெரிஞ்சுக்கணும்னா, இந்த நேரத்தில் இந்த பிரம்மாவுக்கு இப்படி ஆச்சுன்னு தெரிஞ்சுக்கணும். அஞ்சு தலையோடு ஒரு பிரம்மா ஏற்கனவே சாமியே படைச்சிருக்கிறார். அவரே இவரையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. எல்லா கதைகள்லையும் தர்மத்தை மட்டும் கிரகிக்கணும். அதனால என்னன்னா, எப்படிப்பட்ட ஒரு பெரிய நிலையில இருந்தாலும் நம்ம மனசை நம்ம அடக்கி ஆளணும். தர்மத்துக்கு விரோதமா போகக்கூடாது. படைத்தவன் தான் படைத்த அந்த பொருளையே ஆள விரும்பக்கூடாது. அதனால இவருக்கு அந்த அபாத்திரத்துல இவருக்கு ஆசை வந்தது, அது தப்பு. அவை இவர் இவ்வாறு சத்துர்முகனா ஆனோடனே அவர் இவளுக்கு பயந்து மானுடையவன் கொண்டு அவள் ஓடினான். என்ன, மான் வேகமா ஓடும், இவர்கிட்ட தப்பிக்கிறதுக்காக மானுடையவன் கொண்டு ஓடினாள். இப்போ பிரம்மா என்ன பண்ணார், தானும் ஒரு ஆண் மான் வடிவம் ஏற்றுக்கொண்டு அவளை துரத்தினார். இப்போ இந்திராதி தேவர்கள்லாம் பரமேஸ்வரத்தை போய் விண்ணப்பம் பண்ணினா, பிதாமகரே ஒரு தப்பு பண்ணுறார், அவர் எங்களை விட பெரியவர், நம்மளோட பெரியவா தப்பு பண்ணும்போது நம்மளால் தட்டி கேட்க முடியாது. பூனைக்கு யார் மணி கட்டுறது? எந்த எலியும் பூனைக்கு போய் மணி கட்ட முடியாது இல்லையா? பூனைக்கு புலி தான் மணி கட்டலாம், எலி கட்ட முடியுமா? அதனால பகவான்கிட்ட போய், எங்களுக்காக நீங்கள் வந்து பிரம்மாவுக்கு நல்ல புத்தி வராமறி ஏதாவது காரியம் பண்ணணும்னார். உடனே சுவாமி என்ன பண்ணார், ஆதியில் கிராத வேஷம் கொண்டார், வேடனாக வேடம் கொண்டார். அந்த வேடனாக வேடம் கொண்டு தன்னுடைய கையில் இருக்கிற பினாக்கங்கிற வில்ல ஒரு அஸ்திரத்தை பூட்டி அந்த பிரம்மாவுடைய சிரசை கொய்தார். மிருகமாக இருக்கிற மிருகம்னா மான், மிருகமாக இருக்கின்ற பிரம்மாவுடைய சிரசை கொய்து அந்த சிரசு. பிரம்மா வந்து நிறைய தபஸ் பண்ணிருக்கார், திவ்ய ரூபம் கொண்டவர். அந்த சிரசு தான் மிருகசீர்ஷங்கிற நட்சத்திரமாக மேலே போய் தங்கியிருக்கு. மிருகசீரோ நட்சத்திரா, மிருகசீர்ஷங்கிற நட்சத்திரமா இருக்குது அப்படின்னு புராணங்கள்லாம் சொல்கின்றன. அப்போ அவர் முதல்ல வேடனா வந்தது அப்படி, அப்புறம் எப்படி வேடனா வந்தார், அப்புறம் அர்ஜுனனுக்கு அனுகிரகம் பண்ணுறதுக்காக வேடனா வந்தார். கிராதார்ஜுனியம் அப்படின்னு பாடியிருக்காரு. அர்ஜுனன் பாசுபதாஸ்திரத்துக்காக தபஸ் பண்ணுறார். அப்போ அவனுக்கு அதை அனுகிரகம் பண்ணுறதுக்குன்னே இவர் என்ன பண்ணுறார், அந்த அர்ஜுனன் தங்கிட்ட பரமபக்தன் அவனை கட்டி தெளிக்கணுங்கிறதுக்காக சுவாமி வரார். அம்பாள் பின்னாடி வர சுவாமி முன்னாடி ஒரு பன்றி போகிறது. அந்த பன்றியானது அர்ஜுனுடைய தபஸை போய் கெடுக்கிறது. கெடுக்கிற காரணத்தினால தபஸுக்கு இடையூறாக இருக்கிறத வதம் பண்ணால் தப்பு கிடையாது, அது அஹிம்சா தர்மத்துக்கு விரோதம் கிடையாது. சிவதர்மத்தை காப்பாற்றுறதுக்காக ஹிம்சா அலௌடு. அதனால் என்ன பண்ணார், அந்த பன்றியை இவர் குறி வச்சார். அந்த பன்றியை அர்ஜுனன் குறி வைக்கும் போது சுவாமியும் குறி வச்சார். ரெண்டு பேருடைய பானமும் ஒரே நேரத்தில் அந்த பன்றியை பிளந்தன, பன்றி உயிரை விட்டது. சுவாமியும் அர்ஜுனன்ட்ட சண்டைக்கு போனார், நான் குறி வச்ச பன்றியை நீ ஏன் குறி வைத்தான்னு சொன்னார். தப்பு தான், அந்த பன்றியை நீ எடுத்துக்கோன்னார் இவர். தப்பு தான் சொன்னா போச்சா, பதில் சொல்லு. அதான் தப்பு தான் பதில் சொல்லிட்டேனே, ஆஹா தப்பு தான் சொல்லா போச்சா, சண்டைக்கு வா. அது வப்பு பண்ணுறதுன்னு முடிய மாட்டானா வப்பு பண்ண, அது எப்படி நான் குறி வச்ச பன்றியை நீ குறி வச்ச? ஐயா பன்றி எனக்கு வேண்டாம், நீங்கள் எடுத்துக்கோங்க. பன்றி எனக்கும் தான் வேண்டாம், நான் ஒரு வீரன், இன்னொருத்தன் குறி வச்சதை நான் குறி வச்சேன்னா எனக்கு வீரத்துக்கு அவமானம். நீ எப்படி நான் குறி வைக்கிறேன்னு தெரிஞ்சு நீ குறி, நான் தெரியாத, அது எப்படி உனக்கு தெரியாமல் இருக்கும்? சண்டைப்படுறா ரெண்டு பேரும், சண்டைப்படும் போது கட்டி பிறகுகிறார்கள். அப்போ வந்து அதான் அர்ஜுனன் சுவாமிக்கு குழந்தை, தன் குழந்தையை கட்டிக்கணுங்கிற எண்ணத்தினால அவர் பண்ணார். அப்படி பண்ணிவிட்டு அர்ஜுனுடைய அந்த சிவபக்தியை கண்டு அர்ஜுனன் பண்ணால் இந்த வேடம் நான் மேலே ஜெயிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு, எனக்கு ஒரு 10 நிமிஷம் டைம் கொடுன்னு. சரி டைம் கேட்குற, கொடுக்குறேன் அப்படின்னாரு. உடனே அவர் என்ன பண்ணார், வேர்த்து குட்டியிருக்கு ஸ்நானம் பண்ணி வஸ்திரதட்சணை தரிச்சுட்டு மண்ணால் ஒரு சிவலிங்கத்தை பிடிச்சி பூஜை பண்ணுறார். பவாதி நாமக்கள் சொல்லி அர்ஜுனன் என்னென்னா, இந்த வேடன்ட்டேருந்து என்னை காப்பாற்றுங்க பெருமாள், இந்த வேடனை நான் ஜெயிக்கணும்னு பூஜை பண்ணல, ரொம்ப இம்சம் பண்ணுறான் இவன்ட்டேருந்து என்னை காப்பாற்றுங்க பூஜை பண்ணும்போது அந்த சிவலிங்கத்தில் அர்ச்சனை பண்ணுற அத்தனை புஷ்பமும் வேடனுடைய திருடியில் போய் விடுறதை பார்த்துட்டு சுவாமி தான் வந்திருக்காரு புந்தரிச்சு போய் அவரை நமஸ்காரம் பண்ணவும் சுவாமி பாசுபதாஸ்திரத்தை கொடுத்தார் அப்படின்னு வருது. அதுபோல் சுவாமி பலமுறை வேடனாக வந்தது போல இப்பொழுது விக்ரமபாண்டியனை காப்பதற்காகவும் ஒரு வேடனாக வந்து இந்த யானையை எய்தார் என்று பார்க்கின்றோம். அவர் நரசிங்க அஸ்திரத்தை அங்கே பயன்படுத்தினார், அந்த மந்திரத்தை அங்கே பிரதிஷ்டை பண்ணினார். அங்கே நரசிங்க பெருமான் இருக்கிறார் அந்த இடத்துல. அந்த அப்படியே சுவாமியை வந்து அந்த வேடன் இங்கேயே இருங்கோன்னு சொன்னபடி அந்த நரசிங்கமானது அங்கேயே இருக்கு. அந்த நரசிங்கத்தை பின்னாளில் ரோமசமுனிவர் வழிபட்டிருக்கிறார், பிரகலாதனும் வழிபட்டிருக்கிறார். நம்முடைய சுவாமின்னு சொல்லி தீர்த்த யாத்திரை வரும்போது பிரகலாதன் அந்த நரசிங்க பெருமானை வழிபட்டிருக்கிறார் அப்படின்னு புராணமானது சொல்றது. இன்றைய நம்முடைய சொற்பொழிவை முடித்துக்கொள்வோம். நம பார்வதீபதையே ஹரஹர மகாதேவ, ஆடக மதுரை அரசே போற்றி, கூடல்லங்கு குருமணி போற்றி.